இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இந்த குத்துபா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை மனிதர்களாகிய எங்களுக்கு சோதனை கூடமாக அமைத்திருக்கிறான். நாங்கள் எல்லோரும் இந்த பூமியிலே குறிப்பிட்ட ஒரு காலம் வாழுவோம். அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டும் நாங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ கட்டாயமாக போய்த்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நியதியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் யாரும் இந்த பூமியிலே இல்லை. நாமும் இன்னும் 100 வருஷங்களுக்கு பின்னால் பார்த்தால் இப்போது இருக்கின்ற இந்த 725 கோடி பேரும் இந்த பூமி பந்துக்கு மேல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் மண்ணோடு மண்ணாகி போய் விடுவார்கள், நாங்கள் எல்லோரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை முழுமையாக அழித்துவிட்டு நாளை மறுமையிலே நிரந்தரமான ஒரு உலகத்தை வைத்திருக்கின்றான் என்று நாங்கள் எல்லோரும் மிகவும் ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் யதார்த்தமும் கூட. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்குதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லது மிகவும் கஷ்டமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சுவர்க்கம் என்றும் நரகம் என்றும் நாங்கள் அதனை சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இப்படி இருக்க நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஒரு சோதனை கூடமாக, ஒரு பரீட்சை மண்டபமாக அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். இது ஒரு சுவர்க்க பூமி அல்ல, இது பரீட்சை மண்டபம் என்பதை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது பஞ்சனை மெத்தையாக இல்லை. நாங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய இடமாகவும் இல்லை. நீங்கள் சரியாக இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ வகையான கஷ்டங்கள் துன்பங்களை அல்லாஹு தஆலா வைத்து படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம், கொஞ்சம் எங்களுடைய சிந்தனையை நோட்டமிட்டு பார்ப்போம். நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ வகையான கஷ்டங்கள் துன்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நிச்சயமாக நாங்கள் மனிதனை சிரமத்தோடு கஷ்டத்தோடு படைத்திருக்கிறோம் என்று. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலக வாழ்க்கையை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்த்தால், ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் தாயுடைய கருவறையில் இருந்து இந்த கஷ்டம் துன்பம் ஆரம்பிக்கிறது. அந்த மனிதன் சிசுவாக குழந்தையாக தன்னுடைய தாயிலே இருக்கின்ற தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது அங்கு அவன் சுகமாக இருக்க மாட்டான். அங்கு கருவறையினுடைய நெருக்கம் காணப்படுகிறது. அவன் இந்த உலகத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே, அவனுடைய சுவாச பைக்குள் முதலாவது சுவாசம் செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலேயே அவனுடைய அந்த குழந்தையினுடைய உடம்பிலே ஒரு வகையான கஷ்டத்தை அந்த குழந்தை உணர்கிறது என்ற காரணத்தினால் அந்த குழந்தை உலகத்தை பார்க்கின்ற பொழுதே அழுகின்றது. காரணம், அந்த பிள்ளையினுடைய உடம்பிலே ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. அந்த பிள்ளை பால் அருந்துகிறது, பால் மறக்கடிக்க செய்யப்படுகின்ற பொழுதும் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது. அந்த பிள்ளை சாப்பிடுகிறது, அந்த நேரத்திலும் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் தொட்டு அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றது வரைக்கும் அவனுடைய உடம்பிலே கஷ்டம், உள்ளத்திலே துன்பம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சக்கராத்துடைய வேதனை சாதாரண ஒரு வேதனை அல்ல, மிகவும் கஷ்டமான ஒரு வேதனை. அப்படிப்பட்ட ஒரு வேதனையை கட்டாயமாக ஒவ்வொருவரும் சந்தித்தே ஆக வேண்டும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடாக நியதியாக இருக்கிறது. நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா சொன்னான், நிச்சயமாக நாங்கள் மனிதனை கஷ்டத்தோடு சிரமத்தோடு படைத்திருக்கிறோம் என்று. சில மனிதர்களை பார்க்கிறோம், அவர்கள் இந்த கருத்தை விளங்கிக் கொள்வதில்லை, அவர்கள் இதனை புரிந்து கொள்வதில்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனதுக்கு நிம்மதியான செய்திகள் தான் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். போகின்ற இடங்களிலெல்லாம் எங்களுக்கு அல்லாஹு தஆலா அருக்குடைகளை அள்ளி கொட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் எடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எந்த நாளும் தேக ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி அல்ல. அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை பிரச்சனைகளோடு இரண்டர கலந்ததாக அமைத்திருக்கிறான். சோதனைகள் இருக்கின்றன, முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன, தடங்கல்கள் இருக்கின்றன. பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் தோல்விகளை சந்திக்கிறோம், பின் தங்கல்களை சந்திக்கின்றோம். சில நேரங்களில் எங்களுடைய நெருக்கமானவர்களால் கூட நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோம். இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையினுடைய தன்மையை, இயல்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை சுவர்க்கமாக படைக்கவில்லை, சோதனை கூடமாக படைத்திருக்கிறான். ஷைத்தான் மனிதனுடைய மிகப்பெரிய எதிரி, அதுவும் முபீன், அதுவும் அல்லாஹு தஆலாவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. ஏன் அவனை படைத்திருக்கிறான் என்று நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. காரணம், இது ஒரு பரீட்சை மண்டபம். நாம் சைத்தானிடம் இருந்து எந்த அளவு தூரம் தூரமாக இருக்கிறோம் என்று பரீட்சிப்பதற்காக வேண்டி சைத்தானை படைத்திருக்கிறான். எங்களுடைய மனோ இச்சையை படைத்திருக்கிறான். நாங்கள் மிகவும் அதிகமாக அந்த மனோ இச்சையினால் கஷ்டப்படுகின்றோம். இந்த உலகத்திலே விஷ ஜந்துக்களை படைத்திருக்கிறான், கிருமிகளை படைத்திருக்கின்றான். ஏன், நஞ்சை கூட அவன் தான் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பயங்கரமான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு, இது அல்லாஹு தஆலாவுடைய நியதி. ஏன், எங்களை சூழ இருக்கின்ற மனிதர்களை பற்றி நாங்கள் யோசித்து பார்ப்போம். எத்தனையோ வகையான மனிதர்கள், எத்தனையோ வகையான தன்மை கொண்ட மனிதர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், அரசர்கள், குடிமக்கள்கள், நல்ல தேகாரோக்கியம் உள்ளவர்கள், எந்த நாளும் நோயோடி வாழக்கூடியவர்கள், நல்ல பூரணமான அங்க அவயவங்களை கொண்டவர்கள் ஒரு பக்கத்திலே இருக்கிறார்கள். பிறக்கின்ற பொழுதே குருடர்களாக, ஏன் முடவர்களாக பிறக்கின்றவர்கள் கூட உலகத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நேரங்களில் ஒரு கேள்வி வரலாம், ஏன் இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது? ஏன் ஷைத்தானை படைக்க வேண்டும்? ஏன் கிருமிகளை படைக்க வேண்டும்? ஏன் விஷஜந்துக்களை படைக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உலகம். இப்படியான உலகத்திலே தான் வாழ வேண்டும், இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் கடத்த வேண்டும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடாக, நியதியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நிச்சயமாக நாங்கள் அவர்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இவற்றையெல்லாம் கொடுத்திருக்கிறோம் என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனை வரும். அந்த சோதனை முடிவடைவதற்கு முன்னால் இன்னும் ஒரு சோதனை வரும். ஒரு பயம் இருக்கும், அந்த பயம் முடிவடைவதற்கு முன்னால் இன்னும் ஒரு பயம் வரும். ஒரு இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்படுவோம், அதனுடைய விளைவுகள் எங்களை விட்டும் அகன்று செல்வதற்கு முன்னால் இன்னும் ஒரு பிரச்சனை எங்களை வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளும். நாங்கள் நடந்து செல்கின்ற பாதையிலே எத்தனையோ வகையான முட்களை நாங்கள் பார்ப்போம். இதுதான் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. இப்படியான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் நிதானம் இழந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணம் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு ஏற்பாடு. நெருக்கமானவர்களை நாங்கள் பிரிவோம். எங்களுடைய தாயை, தகப்பனை, மனைவியை, நாங்கள் மிகவும் அன்பாக வளர்க்கின்ற பிள்ளைகளை கூட சில நேரங்களில் அவசரமாக நாங்கள் பிரிந்து விடுவோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எங்களுக்கு முதுமை வருகிறது. எந்த நாளும் நாங்கள் இளமையோடு, கட்டான உடம்போடு, நல்ல சக்தியான நிலையில் நாங்கள் எப்போதும் இருப்பதில்லை. எங்களுடைய நேசத்துக்குரியவர்களை எல்லாம் நாங்கள் பிரிய வேண்டி வரும், நோய் வரும். இதுதான் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. வறுமை இருக்கிறது, சோர்வு இருக்கிறது. எங்களுடைய நெருக்கமானவர்களால் கூட நாங்கள் ஏமாற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இது அற்புதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சோதனைகள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அளவுக்கு மீறிய கவலையிலே அவர்கள் ஆழ்ந்து போகிறார்கள், விரக்தி அடைகிறார்கள். சில நேரங்களில் அல்லாஹு தஆலாவை கூட அவர்கள் குறை காணுகிறார்கள். சிலர் அழுகிறார்கள், இன்னும் சிலர் சமூகத்தை விட்டு ஒதுங்கியே விடுகிறார்கள். இன்னும் சிலருடைய நிலை மிச்சம் கவலைக்கிடமாக இருக்கிறது. அவர்கள் உள ரீதியான நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். ஸ்ட்ரெஸ், அன்சைட்டி எனப்படக்கூடிய மிக பயங்கரமான நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னும் சிலர் தற்கொலை என்ற அளவுக்கே போய்விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் இப்படியான கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அவனுடைய நிலை மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விவகாரம் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. அவனுக்கு விருப்பமான ஒன்று அவனை வந்து தொட்டுக்கொண்டால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுகிறான். அவனுக்கு கஷ்டமான விருப்பமில்லாத ஒன்று அவனை வந்து தொட்டுக்கொள்ளுமாக இருந்தால் அவன் பொறுமையாக இருக்கிறான். அந்த பொறுமை என்பது அவனுடைய ஒரு மிகப்பெரிய கேடயமாக ஒரு பண்பாக இருக்கும். எனவே அந்த வகையில் ஒரு மூமின் நிதானம் இழக்க மாட்டான், நடுநிலைமையில் இருப்பான், பேலன்ஸ்டாக இருப்பான் என்ற கருத்தை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் விரக்தி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடுகள் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஅம்மல் இன்சான் இதா மபதலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹான. ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை நாங்கள் சோதிக்கின்றோம், அவனுடைய ரிஸ்கை நாங்கள் குறைத்து விடுகிறோம். அவனுக்கு சர்வசாதாரணமாக சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் குறைந்து தாராளமாக இருந்தன. ஆனால் கொஞ்ச காலத்திலே அவனுக்கு வறுமை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அந்த மனிதன் அல்லாஹு தஆலாவை குறை சொல்லுகிறான், இந்த அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று அவன் அல்லாஹு தஆலாவிலேயே குறை காணுகின்ற அளவுக்கு போய்விடுகின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மனிதனுடைய நிலையை பற்றி அழகாக வர்ணித்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம், எங்களில் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒருவருக்கு ஒன்றை கூட்டி கொடுத்திருப்பான், இன்னொருவருக்கு குறைத்து கொடுத்திருப்பான். இன்னும் சிலருக்கு கொஞ்ச காலம் கொடுப்பான், இன்னும் சிலருக்கு நீண்ட காலம் கொடுப்பான். இதெல்லாம் எதற்காக? அதனுடைய ரகசியங்களை அந்த ரப்பு மாத்திரமே அறிவான். ஏன் எனக்கு தரவில்லை, அதற்கான காரணம் எனக்கு தெரியாது. ஏன் எனக்கு தந்திருக்கிறான், அதற்கான காரணம் எனக்கு தெரியாது. இரண்டும் சோதனை, தருவதும் சோதனை, தராமல் இருப்பதும் சோதனை. நாங்கள் மிக கவனமாக இந்த விஷயத்தை எடுத்து பார்க்க வேண்டும். இன்று நிறைய பேருக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது, ஆற்றுப்படுத்தல் உளவல ஆலோசனை தேவைப்படுகிறது, மருந்துகள் தேவைப்படுகின்றன. அந்த அளவு தூரம் அவர்கள் விரக்தி அடைகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையினுடைய தன்மையை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலர் நினைக்கிறார்கள், நாங்கள் இஸ்லாத்திலே இருக்கிறோம் என்ற காரணத்தினால், நாங்கள் இபாதத்துக்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தரக்கூடாது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அப்படி அல்ல. அப்படியாக இருந்தால் இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், சவால்களிலிருந்து நபிமார்கள் விடுபட்டு இருக்க வேண்டும். நாங்கள் யோசித்து பார்த்தால், நபிமார்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால், அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் விரக்தி அடையவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரிய ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். அந்த நோயை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அருளை சுமந்த ஒரு நபி, அல்லாஹு தஆலாவுடைய அருளுக்கு பாத்திரமான ஒரு நபி. ஏன் அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான்? அப்படியாக இருந்தால் அவர்களுக்கு நோய் வந்தது, எங்களுக்கு வரக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோமா? பிரிவு என்ற ஒரு பயங்கரமான பிரச்சனை உலகத்திலே இருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலே போடப்பட்டார்கள், சிறையிலே தள்ளப்பட்டார்கள், தன்னுடைய அருமை தகப்பனிடம் இருந்து பிரிக்கப்பட்டார்கள். எந்த அளவு தூரம் அந்த தகப்பன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள் என்றால், அந்த அழுகையினுடைய இறுதி கட்டம் அவருடைய இரண்டு கண்களும் குருடாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், உலகத்திலே இருந்த மிகப்பெரிய ஒரு நபி அவருடைய கண்கள் குருடாகிவிட்டன, அழுது அழுது. அல்லாஹு தாலா நாடி இருந்தால் அந்த பிரிவை ஏற்படுத்தி இருக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட அழுகையினுடைய நிலை கூடி அப்படி கண்கள் பழுதுபடக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலக வாழ்க்கையிலே எத்தனையோ வகையான சோதனைகள் வரும். கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், ஹிஜ்ரத் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர்களுடைய மகள், அவர்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாக ஒரு பெரிய அபாண்டத்தையே காபிர்கள் கட்டிவிட்டார்கள், விபச்சார குற்றம் சுமத்தினார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள், தன்னுடைய வீட்டுக்கு வருவதனை கூட நிறுத்திவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் எனப்படக்கூடிய ஒரு முனாஃபிக்கினால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகவும் அதிகமாக வஞ்சிக்கப்பட்டார்கள், துரோகம் செய்யப்பட்டார்கள். அந்த அளவு தூரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த இரண்டு பேர் கதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போன்று அபு தாலிப், அந்த இரண்டு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்தவர்கள். அந்த இரண்டு பேரும் ஒரே வருஷத்திலே மௌத்தாகி போனார்கள். அதுக்கு இஸ்லாமிய வரலாற்றிலே ஆமுல் ஹசுன், கவலைக்குரிய வருஷம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆமுல் ஹசுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்த துணைவியார், பல பிள்ளைகள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள், தன்னுடைய தாவாவுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், தன்னை தேற்றியவர்கள், ஆற்றுப்படுத்தியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நெம்புகோல், ஒரு ஊன்றுகோல், ஒரு முதுகெலும்பு அவருடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றப்படுகிறது. அல்லாஹு தாலாவுடைய தீர்மானம். 42 வருஷங்களாக கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து வந்த அபு தாலிப் திடீரென்று வஃபாத்தாகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. எனவேதான் அல்லாஹு தாலா தன்னுடைய நபியை மிஅராஜுக்கு அழைத்து அவர்களை ஆற்றுப்படுத்துகிறான், தைரியப்படுத்துகிறான், நேரடியாக சந்திக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் வஃபாத் ஆகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் தூது அனுப்புகிறார்கள் சஹாபாக்களிடத்திலே, என்னுடைய பச்சிலம் குழந்தை இப்போது இறக்கின்ற தருவாயில் இருக்கிறது, சக்கராத்துடைய ஹாலிலே இருக்கிறது, நீங்கள் வந்துதான் அதனை பார்க்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை முதலிலே அனுப்புகிறார்கள். அதற்கு மகளார் திருப்தி அடையவில்லை. நபி அவர்கள் நேரடியாக போகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த குழந்தையை தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். தொண்டை குழியை உயிர் அடைந்திருக்கிறது. அல்லாஹு தாலா உடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள் தன்னுடைய மகளுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனைகள் எல்லோருக்கும் வரும். நபிமார்களுக்கு வரும், நல்லடியார்களுக்கு வரும், சாலிஹீன்களுக்கு வரும். இவர்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே நல்ல மக்களாக வாழ்ந்தவர்கள், நாங்கள் எம்மாத்திரம். எனவே விரக்தி அடைய வேண்டிய, நிதானம் இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது முதலாவது என்ன செய்ய வேண்டும்? இது அல்லாஹ்வுடைய நாட்டம், நான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நிச்சயமாக யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான வரையறையும் இல்லாமல், கணக்கு வழக்கில்லாமல் கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். நோய் வருகிறது, உறவினர்களை பிரிகிறோம், கஷ்டம் துன்பம் விபத்திலே சம்பந்தப்படுகிறோம், இந்த நேரத்தில் எல்லாம் பொறுமை இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹு தாலா ஏதோ ஒரு காரணத்தினால் என்னை சோதிக்கின்றான், நான் நிதானம் இழக்க கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே இருந்து நாங்கள் கூலியை எதிர்பார்க்கின்ற அதே நேரத்திலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் பீடித்துக் கொண்டால், நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு தான் சொந்தமானவர்கள், நாங்கள் கடைசியாக அல்லாஹ்விடத்திலே தான் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்று அவர்கள் மொழிவார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் அப்படியானதுதான், அது தற்காலிகமானது, எத்தனையோ வகையான சவால்களால் நிரம்ப பெற்றது. இந்த நேரத்திலே நாங்கள் என்ன சொல்ல வேண்டும், நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் கடைசியாக அவரிடத்திலே தான் போய் சேர இருக்கிறோம் என்று நாங்கள் மனமாற வாயார நாங்கள் மொழிந்து எங்களுடைய திருப்தியை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நிச்சயமாக எங்களுக்கு கூலி இருக்கிறது. இன்னல்லாஹ மா சாபிரீன், யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய சகவாசத்தை அடைய வேண்டும் என்று விரும்பினால் கட்டாயமாக பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை அல்ல, சில நேரங்களில் ஒருவருக்கு பல பிரச்சனை இருக்கக்கூடும். ஒருவருக்கு வறுமை, இன்னொருவருக்கு நோய், இன்னொருவருக்கு மற்றொன்று, இன்னொருவருக்கு மற்றொன்று என்று இருக்க முடியும். இதுதான் உலக வாழ்க்கை. நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய தீர்மானத்தை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு கஷ்டத்தை துன்பத்தை தந்திருந்தால் அதன் மூலமாக ஒரு நலவை எனக்கு நாடி இருக்கலாம் என்று நாங்கள் பாசிட்டிவாக நாங்கள் யோசிக்க வேண்டும். அஸா அன் தக்ரஹு ஷய்யன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் சில விஷயங்களை வெறுக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது நலவாக இருக்கலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நீங்கள் சில விஷயங்களை விரும்பலாம் ஆனால் அதற்குள் உங்களுக்கு பொல்லாப்பு இருக்கலாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே எனக்கு ஒரு நோய் வந்திருக்கிறதா, என்னிடமிருந்து ஒரு நியமத்து பறிக்கப்பட்டிருக்கிறதா, அதற்கு அல்லாஹு தஆலா தான் காரணகர்த்தா, அவனுக்கு தான் அதனுடைய ரகசியம் தெரியும் என்று நாங்கள் நிம்மதி அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு ஆறுதலாக அமைகிறது. அஸா அன் தக்ரஹு ஷய்யன், நீங்கள் ஏதாவது ஒன்றை வெறுக்கலாம் ஆனால் அதற்குள் அல்லாஹு தஆலா நலவை வைத்திருப்பான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இரண்டாவது மா மருந்து என்ன, நாங்கள் அந்த அந்த சோதனையை ஒரு நலவாக பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்தாலும், ஒரு கவலை வந்தாலும், ஒரு விஷனம் வந்தாலும், தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும், அவன் பொறுத்துக் கொள்வானாக இருந்தால் அவனுடைய பாவங்கள் அதற்காக மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அவனுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். எனவே நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கின்ற ஒரு மனிதன் யோசிக்க வேண்டும், யா அல்லாஹ், நீ எனக்கு இந்த நோயை தந்திருக்கிறாய், நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு இதற்கு பகரமாக நீ நன்மையை தா என்று நாங்கள் உள்ளத்தால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு நன்மைகளை அள்ளி வழங்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான மருந்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எப்போதும் எங்களுக்கு மேலால் உள்ளவர்களை பார்க்க கூடாது, எப்போதும் எங்களுக்கு கீழால் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். மேலால் உள்ளவர்களை பார்க்க கூடாது என்றால் என்ன, ஒரு நோயாளி எப்போதும் தனக்கு மேலால் இருக்கின்ற தேக ஆரோக்கியமான ஒருவனை பார்க்க கூடாது, தனக்கு கீழால் இருக்கின்ற தன்னை விடவும் அதிகமாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதனை பார்த்து தான் நிம்மதி அடைய வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்களை தரவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். உந்துரு இலா மன் ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலால் உள்ளவர்களை நீங்கள், லா தந்துரு இலா மன் ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலால் உள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம், உந்துரு இலா மன் தஹ்தக்கும், உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு அருமையான வழிகாட்டல். எப்போதும் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பான், காரணம் அந்த மனிதனுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைத்திருக்கிறது, அந்த மனிதனுக்கு கிடைக்காத அளவை விடவும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அவன் நிம்மதி அடைகின்றான். இதுதான் மூன்றாவது அருமருந்தாக இருக்கிறது. நான்காவதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். மனிதனை பொறுத்தவரையில் அவன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனை பொறுத்தவரையில் அவன் நிதானம் இழந்த நிலையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு பொறுமை கிடையாது, அவசரமாக முடிவுகளை எடுக்கிறான், உணர்ச்சி வசப்படுகிறான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஒரு நோய் வந்துவிட்டால், ஒரு வறுமை வந்துவிட்டால், ஒரு இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, ஒரு விபத்திலே சிக்குகின்ற பொழுது அவன் விரக்தி அடைகின்றான், பொறுமையை இழக்கின்றான். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் சொல்லுகிறோம். அதே நேரத்தில் அவனுக்கு ஏதாவது தீமைகள் வந்து தொட்டுக்கொள்ளுகின்ற பொழுது அவன் பொறுமை இழந்து நிதானத்தை இழந்தவனாக மாறுகின்றான். எனவே அப்படிப்பட்ட மனிதன், அதே நேரத்தில் அவனுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு நலவை கொடுக்கின்ற பொழுது அவன் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்கின்றான். இப்படியான கெட்ட பண்புகள் எல்லாம் அவனிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் தான் சொல்லுகின்றான், இல்லல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களை தவிர. யாரெல்லாம் தொழுகையிலே மிகவும் பேணுதலாக இருக்கிறார்களோ, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தங்களுடைய தொழுகையை கிரமமாக நிறைவேற்றி வருபவர்கள், தங்களுடைய கொள்கையை தாயிமூன், தொடர்ந்தும் தொழுகையை நிறைவேற்றி வருபவர்கள். எந்த மனிதன் தொழுகை விஷயத்திலே கவனமாக இருக்கின்றானோ, பேணுதலாக இருக்கின்றானோ, நேரத்திற்கு தொழுகின்றானோ, விட்டு விட்டு தொழாமல் உரிய நேரத்துக்கு அந்த தொழுகையை தொழுது வருகின்றானோ, அவன் நிதானம் இழக்க மாட்டான், அவன் தீவிரமாக சிந்திக்க மாட்டான், அவன் கவலையின் உச்சத்துக்கே போய்விட மாட்டான். அவனிடத்திலே ஒரு நிதானம், ஒரு நடுநிலைமை தன்மை காணப்படும். எனவே அவன் முதலாவது தொழுகையாளியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவன் தான தர்மம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக அவன் மறுமையை உறுதியாக நம்ப வேண்டும். நான்காவதாக நாளை மறுமையிலே அவனுக்கு வர இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், தண்டனைகளை பற்றிய பயம் அவனுக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவதாக அவன் தன்னுடைய கற்பை பேணிக் கொள்ள வேண்டும். அவன் துர்நடத்தையிலே சம்பந்தப்படக்கூடாது. துர்நடத்தையிலே, கெட்ட நடத்தையிலே சம்பந்தப்படாமல் இருந்தால் மனதிலே நிம்மதி கிடைக்கும். தன்னுடைய அமானிதத்தையும் தான் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளையும் அவன் கவனமாக நிறைவேற்ற வேண்டும். அவன் சாட்சியம் சொல்லுகின்ற பொழுது அந்த சாட்சியத்தை உறுதியாக பேண வேண்டும். கடைசியாக அந்த தொழுகையை அவன் கிரமமாக நிறைவேற்றி வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் நிதானம் இழக்கக்கூடியவன், இது குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற கருத்து. அவன் பதட்டக்காரன், அவசர புத்தி உள்ளவன், அவன் நிதானத்தை இழந்து அதனுடைய விளைவுகளை அவன் கட்டாயமாக அனுபவிப்பான். ஆனால் யாரிடத்திலே தொழுகை என்ற பண்பு இருக்கிறதோ, மறுமையிலே ஆழமான விசுவாசம் இருக்கிறதோ, தன்னுடைய சொத்து செல்வங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறார்களோ, யார் தங்களுடைய உடன்படிக்கைகளை கவனமாக பேணி வருகிறார்களோ, தங்களுடைய கற்பை பேணிக்கொண்டு, தங்களுடைய கற்பை உறுதியாக பேணிக்கொண்டு வாழுகிறார்களோ, இப்படிப்பட்ட பண்புகளை கொண்ட மனிதர்களுக்கு கவலை வரமாட்டாது. அவர்கள் நிதானம் இழக்க மாட்டார்கள். அவர்கள் மிக உறுதியான மனநிலையில் இருப்பார்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு கவலைகளுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோமா? எங்களை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோமா? நாங்கள் கட்டாயமாக இந்த பொறுமையை எங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளுகின்ற அதே நேரத்தில் மேற்சொல்லி இருக்கின்ற எல்லா வகையான பண்புகளையும் கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு விஷயத்தையும் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு எந்த அளவு தூரம் அதிகமாக சோதனைகள் வருகிறதோ, அந்த அளவு தூரம் அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்மைகளை பகரமாக எழுதுகிறான் என்று சொன்னார்கள். இன்ன இலமல் ஜஸாஇ மா இலமல் பலாய். ஒரு மனிதனுக்கு அதிகமாக கூலி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு அதிகமாக சோதனைகள் வர வேண்டும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிகமாக சோதனைகள் வருகின்ற பொழுது அதிகமான கூலிகளுக்கு அவன் பாத்திரமானவனாக மாறுகின்றான் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை விரும்பினால் அல்லாஹு தஆலா அவர்களை சோதிப்பான். யார் திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா திருப்திப்பட்டுக் கொள்வான். யார் அதிருப்திப்படுகிறார்களோ அவர்களோடு அல்லாஹு தஆலா அதிருப்தியோடு இருப்பான் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸோடு நாங்கள் இதனை முடித்துக் கொள்வோம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் கிட்டுகிறது. அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிள்ளை வபாத் ஆகிவிட்டது. அந்த நேரத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அரஐத லவ் அன்ன கௌமன் ஆரு ஆரியதஹும் அஹ்ல பைத்தின் ஃபதலபு ஆரியதஹும் அலஹும் அய்யம்னஊஹும். அருமையான ஒரு கருத்து. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு இரவலாக ஒரு பொருளை கொடுத்திருக்கிறான், இரவலாக ஒரு பொருளை கொடுத்திருக்கிறான். அது அல்லாஹு தஆலாவுடைய பொருள். அந்த இரவல் பொருளை அவன் கேட்கின்றான். அவ்வாறு கேட்கின்ற பொழுது அந்த இரவல் பொருளை நான் தரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு அந்த மனிதனுக்கு உரிமை இருக்கிறதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். எவ்வளவு அருமையான ஒரு பதில். உதாரணமாக எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான், ஆனால் இடைநடுவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த பிள்ளையை கைப்பற்றிக் கொண்டான் என்றால் நான் என்ன சொல்ல வேண்டும்? இது அல்லாஹ்வுடைய பிள்ளை, அவன் நினைத்த சந்தர்ப்பத்திலே தன்பால் அழைத்துக் கொண்டான், அது எனக்கு சொந்தமான பிள்ளை அல்ல என்ற அந்த மனோநிலையில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சஹாபிக்கு, தன்னுடைய தோழருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் மிகவும் அதிசயமான ஒரு உலகம். இது சோதனை கூடம். இங்கு பிரச்சனைகள் இருக்கும், நோய் நொம்பலங்கள் இருக்கும், கஷ்டங்கள் துன்பங்களால் சூழப்பட்டதுதான் இந்த உலகம். இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் தேவைப்படுகிறது. நாங்கள் விரக்தி அடையக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹு தஆலா நாடினால் எங்களுக்கு இந்த கஷ்டங்களை தருவான். நான் பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் எனக்கு மகத்தான கூலி இருப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அதற்கு பரிகாரம் காணாமல் இருக்கக்கூடாது. நோய் வந்தால் மருந்தெடுக்க வேண்டும், நோய் வராமல் இருப்பதற்கு தற்காப்பு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும், வறுமை வராமல் இருப்பதற்கு உழைக்க வேண்டும். எனவே அந்த வகையில் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எங்களுக்கு வராமல் இருப்பதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒரு அடிப்படையான கோட்பாடாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் கை கொண்டும் கூட அவற்றையும் மீறி எங்களுக்கு சோதனைகள் வருமாக இருந்தால் அந்த நேரத்தில் தான் நாங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்க்க வேண்டும். வல்ல நாயன் எனக்கும் உங்களுக்கும் இந்த பொறுமையான ஒரு வாழ்க்கையை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு வரக்கூடிய இந்த கஷ்டங்கள் துன்பங்களின் பொழுது பொறுமையாக இருந்து உன்னுடைய கூலியை எதிர்பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய கஷ்டங்களை நீ நீக்கி கொடுப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய அந்த அருமையான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது கல்பும் சலீம் எனப்படக்கூடிய தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய தாய் தகப்பருடைய கபர்களை விசாலமாக்குவாயாக, ஒளிமயமாக்குவாயாக. அவர்களில் யாராவது நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுடைய நோய்களையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி அருள்வாயாக. இந்த நாட்டிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தருவாயாக. ஆமீன்.